Recently, a friend of mine.
சமீபத்தில் யூட்டாவின் தென்கிழக்கில் அமைந்திருக்கும் கேட்டராக்ட் கால்வாய் வழியாக காலராடோ நதிக்கு ஒரு பயணமாக ஒரு நண்பர் தன் மகனை அழைத்து போயிருந்தார். 14 மைல்கள் தூரத்திற்கு மிக வேகமாக ஓடும் வெள்ளை நீர் மிக பிரசித்தம் பெற்றது. குறிப்பாக அது மிக அபாயகரமானது. அவர்களுடைய தீரச் செயலுக்கான ஆயத்தத்தில் தனிப்பட்ட ஆயத்தத்தை பற்றியும் பொதுவான மற்றும் மறைந்திருக்கும் அபாயங்களை பற்றியும் முக்கிய தகவல் அடங்கியிருந்த தேசிய பூங்கா சேவையின் இணையதளத்தை அவர்கள் கவனமாக பரிசீலித்தார்கள். பயணத்தின் ஆரம்பத்தில் வேகமாக செல்லும் நதியின் வழியே பயணிப்பதில் அந்த குழுவின் பாதுகாப்பை உறுதி செய்கிற 3 முக்கிய விதிகளை வலியுறுத்தி முக்கியமான பாதுகாப்பு அறிவுரைகளை அனுபவமிக்க ஒரு நதி வழிகாட்டி மறுபரிசீலனை செய்தார். விதி எண் 1, படகிலேயே தங்கியிருங்கள். விதி எண் 2, எப்போதுமே பாதுகாப்பு ஆடையை அணிந்திருங்கள். விதி எண் 3, எப்போதும் 2 கைகளால் பிடித்து கொள்ளுங்கள். அதிகமாக வலியுறுத்தி அவர் மீண்டும் சொன்னார், எல்லாவற்றுக்கும் மேலாக விதி எண் 1 நினைவு கூறுங்கள், படகிலேயே தங்கியிருங்கள். இந்த தீரச் செயல் நமது அநித்திய பயணத்தை எனக்கு நினைவூட்டுகிறது. அமைதியான தண்ணீர்கள் பாராட்டப்படுகிற வாழ்க்கையின் காலங்களை நம்மில் அநேகர் அனுபவித்திருக்கிறோம். மற்ற நேரங்களில் வெள்ளை தண்ணீர்களின் வேகத்தை உவமையாக ஒப்பிடுகிற கேட்டராக்ட் கால்வாயின் 14 மைல் நீண்ட பயணத்தை நாம் காண்கிறோம். அந்த சவால்களில் சரீர மன ஆரோக்கிய பிரச்சனைகள், அன்பானவர்களின் இழப்பு, உடைக்கப்படுகிற கனவுகள், நம்பிக்கைகள், சிலருக்கு வாழ்க்கை பிரச்சனையை, கேள்வியை, சந்தேகங்களை ஏற்படுத்திக் கொள்ளும்போது ஏற்படுகிற விசுவாசத்தின் குழப்பத்தை நாம் காண்கிறோம். ஒரு படகு, பாதுகாப்பு ஆடைகள் நமது இறுதி இலக்குக்கு வாழ்க்கையின் நமது பயணம் செல்ல நமக்கு உதவுகிற வழிநடத்துதலையும் பாதுகாப்பின் அறிவுரைகளையும் கொடுக்கிற அனுபவமிக்க நதி வழிகாட்டிகள் போன்ற அத்தியாவசியமான பொருட்களையும் சேர்த்து அவருடைய நன்மையில் கர்த்தர் உதவி அளிக்கிறார். விதி 1 பற்றி சிந்திப்போமாக. படகில் தங்கியிருங்கள். பிற்கால பரிசவான்களின் இயேசு கிறிஸ்து சபைக்கு ஒரு உவமையாக பழைய சியோன் கப்பலை தலைவர் பிரிகம் யங் வழக்கமாக பயன்படுத்தினார். நாம் சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கிறோம். ஒரு புயல் வருகிறது. கப்பல் மிகவும் தள்ளாடுவதாக கடற்பயணிகள் சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், நான் இங்கே இருக்கப் போவதில்லை, இது சியோன் கப்பல் என்று நம்புகிறது இல்லை, ஆனால் நான் சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கிறோம், நான் கவலைப்படவில்லை, நான் இங்கே இருக்கப் போவதில்லை. அவன் அங்கிருந்து குதிக்கிறான், அவன் மூழ்கிவிட மாட்டானா? ஆம், இந்த சபையை விட்டு போகிறவர்களுக்கும் இப்படியே ஆகும். இது பழைய சியோன் கப்பல், இதில் நாம் தங்கியிருப்போம் என ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது, வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கும் போது, மக்கள் தங்களுடைய வழியை தவறிவிடும் போது நானும் கவலைப்படுகிறேன் என மற்றொரு சந்தர்ப்பத்தில் தலைவர் யங் சொன்னார். ஒரு மெல்லிய தென்றலில் சியோன் மிதந்து செல்கிறது. எல்லாமுமே சரியாக இருக்கும்போது நீச்சல் அடைப்பதற்காக சில சகோதரர்கள் சிறிய படகுகளில் இறங்கிறார்கள். சிலர் மூழ்கி போகிறார்கள், சிலர் அடித்துச் செல்லப்படுகிறார்கள், சிலர் திரும்பவும் கப்பலுக்குள் வருகிறார்கள். பழைய கப்பலுக்குள்ளேயே நாம் தங்கியிருப்போமாக. அது நம்மை பாதுகாப்பாக துறைமுகத்திற்கு எடுத்து போகும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னார். நாம் பழைய கப்பல் சியோனில் இருக்கிறோம். தேவன் சுக்கானில் இருக்கிறார். அவர் அங்கே தங்கியிருப்பார். எல்லாமுமே சரியாக இருக்கிறது. அல்லேயா, அல்லேலூயா பாடுவோம். ஏனெனில் கர்த்தர் இங்கிருக்கிறார். அவர் கட்டளை கொடுக்கிறார், வழி நடத்துகிறார், வழி காட்டுகிறார். தங்கள் தேவன் மீது மக்களுக்கு புரிந்து கொள்கிற நம்பிக்கை இருந்தால் தங்களுடைய உடன்படிக்கையோ தங்கள் தேவனையோ மறுதலியாமல் இருங்கள். அவர் சரியாக நம்மை வழிநடத்துவார் என இறுதியில் தலைவர் யங் பரிசுத்தவான்களுக்கு நினைவூட்டினார். இன்று நாம் யாவரும் எதிர்கொள்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற சவால்களில் எவ்வாறு நாம் பழைய சியோன் கப்பலில் தங்க முடியும் எவ்வாறு என்பது இங்கே. நமது வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை நமது விசுவாசத்தையும் அவருடைய சுவிசோஷத்தின் பரிபூரணத்தில் நமது நேர்மையையும் ஒருமுறை அல்ல ஒழுங்காக அதிகரிப்பதில் ஒரு தொடர்ந்த மனமாற்றத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். என் சகோதரரே, இதோ நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், மனமாற்றத்தை அனுபவித்து மீட்பின் அன்பை பற்றியதான பாடலை நீங்கள் பாட உணர்வீர்களெனில் அவ்வாறு இப்பொழுது நீங்கள் உணரக்கூடுமா என்று உங்களை கேட்கிறேன் என ஆல்மா கேட்டான். சபையின் அப்போஸ்தலர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு உணர்த்தப்பட்ட உள்ளூர் ஆசாரியத்துவ மற்றும் துணை சங்க தலைவர்களுக்கு இன்றைய அனுபவமிக்க நதி வழிகாட்டுகளை ஒப்பிட முடியும். நமது இறுதி இடத்திற்கு பாதுகாப்பாக வந்தடைய அவர்கள் நமக்கு உதவுவார்கள். சமீபத்தில் புதிய ஊழிய தலைவர்களின் கருத்தரங்கில் பேசி இந்த தலைவர்களுக்கு ஆலோசனை அளித்தேன். சபையின் தலைவர்கள் மேல் இருக்கும் ஊழியத்தில் கண் வைத்திருங்கள். உங்களை வழி தவறி நடத்த மாட்டோம், எங்களால் முடியாது. நம்மீது அவர்களின் கண்களை மையப்படுத்த உங்கள் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கற்பிக்கும் போது தலைமை தாங்க திருவுக்கோள்களை வைத்திருக்கும் ஆசாரியத்துவ தலைவர்களின் மூலமாக பரலோக பிதாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் செய்கிறதை விட சபையின் விவகாரங்களை எப்படி நிர்வகிப்பது என்பதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டிருப்பதாக நினைப்பவர்களை ஒருபோதும் பின்பற்றாதிருக்க அவர்களுக்கு போதியுங்கள். பிரதான தலைமையும் பன்னிருவர் குழுமத்தினரும் ஒரு ஒருங்கிணைந்த குரலில் பேசும்போது அந்த நேரத்தில் அது கர்த்தருடைய குரல் என்பதை மிக அடிக்கடி மறந்து போனவர்கள் காணாமற் போனவர்களும் குழப்பமடைந்தவர்களுமாய் இருக்கிறார்கள் என்பதை என்னுடைய ஊழியத்தில் நான் கண்டுபிடித்தேன். எனது சொந்த குரலினாலும் அல்லது எனது ஊழியக்காரர்களின் குரலினாலும் அது ஒன்றாயிருக்கும் என கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். சொல்ல போனால் அவர்கள் பழைய சியோன் கப்பலை விட்டு போகிறார்கள், அவர்கள் விழுந்து போகிறார்கள், அவர்கள் மதத்தை துறக்கிறார்கள், அவர்கள் அடிக்கடி குறுகிய கால இறுதியான நீண்ட கால எண்ணமிடாத விளைவுகளை அனுபவிக்கிறார்கள். இது அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பங்களுக்கும் ஏற்படுகிறது. நமது உள்ளூர் சபை தலைவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்ட நதி வழிகாட்டிகளைப் போல வாழ்க்கை அனுபவங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்களாலும் தீர்க்கதரிசிகளாலும் சபையின் பிற அலுவலர்களாலும் அவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு சரிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக கர்த்தராலே அவர்கள் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மே மாதம் சிஇஎஸ் தொழுகை ஒளிபரப்பில் இளம் வயந்து வந்தவர்களுக்காக இந்த ஆண்டில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நான் பேசினேன். நான் சொன்னேன், சபை தலைவர்கள் ஒரு நீருக்குழியில் வாழ்கிறார்கள் என சில மக்கள் நினைக்கிறார்கள் என நான் கேள்விப்பட்டேன். நாங்கள் அனுபவமுள்ள ஆண்களும் பெண்களும் ஆவோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அநேக இடங்களில் வாழ்ந்திருக்கிறோம். வெவ்வேறு சூழ்நிலைகளின் பின்னணியில் உள்ள அநேக மக்களுடைய நாங்கள் பயனாற்றியிருக்கிறோம். இப்போதைய எங்களுடைய நியமிப்புகள் எங்களை உலகம் முழுவதற்கும் கொண்டு செல்கிறது. அங்கே நாங்கள் உலகத்தின் அரசியல், மத, வர்த்தக மற்றும் மனிதநல தலைவர்களை சந்திக்கிறோம். வாஷிங்டன் டிசியில் உள்ள தலைவர்களையும் உலகம் முழுவதிலும் உள்ள நாட்டு தலைவர்களையும் நாங்கள் சந்தித்துள்ளதாலும் கூட பூமியிலுள்ள மிக தாழ்மையானவர்களையும் நாங்கள் சந்திக்கிறோம் என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள். நீங்கள் சிந்தனையோடு எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் ஊழியத்தையும் கருத்தில் கொள்ளும் போது மற்றவர்கள் சிலரின் வழியில் உலகத்தை நாங்கள் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம் என்பதை அநேகமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அநேக மக்களை விட குறைவாகவே நாங்கள் ஒரு நீர்க்குழியில் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். சபை தலைவர்களின் தனிப்பட்ட மற்றும் ஒன்று சேர்ந்த ஞானத்தை பற்றி சில காரியங்கள் உண்டு. அது சில ஆறுதலை கொடுக்க வேண்டும். வெவ்வேறு பொது சட்டங்கள், கொள்கைகள், ஏமாற்றங்கள், துயரங்கள், நமது சொந்த குடும்பங்களில் மரணங்கள் போன்றவற்றையும் சேர்த்து அதை முழுவதுமாக நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வேறுபட்டவர்கள் இல்லை. அதை நான் பயன்படுத்தியதை போல விதி எண் ஒன்றை போல விதி எண்கள் 2-3 நினைவு கூறுங்கள். எப்போதுமே பாதுகாவலின் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். 2 கைகளாலும் பிடித்து கொள்ளுங்கள். பின்பற்றப்படும் போது அவைகள் ஆவிக்குரிய பாதுகாவலின் பாதுகாவல் ஆடைகளாக செயல்பட்டு 2 கைகளாலும் எவ்வாறு பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது என்பதை வேதங்களில் காணப்படுகிற கர்த்தரின் வார்த்தைகள், அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் போதனைகள் நமக்கு ஆலோசனைகளையும் வழிநடத்தல்களையும் கொடுக்கிறது. சத்தியத்தின் ஞானத்தில் பலன் கொண்டிருந்த மோசியாவின் குமாரர்களைப் போல நாம் மாற வேண்டும். மிகுந்த விவேகிகளான ஆண்களும் பெண்களுமான நாம் மாற வேண்டும். தேவனுடைய வசனத்தை அறியும் பொருட்டு வேத வாக்கியங்களை கருத்தாய் ஆராய்ந்தவர்களாயும் இருந்தால் மட்டுமே இதை நிறைவேற்ற முடியும். வேதங்களையும் பழைய தற்கால அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை ஆராய்வதில், படிப்பதில், வாழ்வதில், கிறிஸ்துவின் கொள்கைகளை நேசிப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தனிப்பட்ட வேத படிப்பின் பழக்கத்தை விருந்தி செய்வதற்காக கூடுதலாக நாம் மோசியாவின் குமாரர்களைப் போலாகி நாம் அதிகமாய் ஜெபித்து உபவாசிக்க வேண்டும். எளிதாக அளவிட முடியாத இந்த காரியங்கள் மிக முக்கியத்துவமானதென தோன்றுகிறது. இந்த எளிய காரியங்களில் கவனம் செலுத்தி திசை திருப்புவதை தவிர்த்திருங்கள். துயரங்களின் பிரச்சனைகளின் நேரத்தில் படகில் தங்கியிராத, இரண்டு கைகளால் பிடித்திராத அல்லது அமைதியான நேரத்தில் படகில் தங்கியிராத மக்களை எனக்கு தெரிந்த வரையில் அவர்களில் அநேகர் சுவிசேஷத்தின் முக்கியமான சத்தியத்தின் கவனத்தை முதலிடமாக, ஏன் அவர்கள் சபையின் சேர்ந்தார்கள் என்ற காரணத்தை, ஜீவிக்கிற சுவிசேஷ தரங்களில் வாழ்வதில் ஊக்கமாயிருந்து அதில் முழுவதுமாக ஒப்பு கொடுத்த காரணங்களை, அர்ப்பணிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட சேவையால் மற்றவர்களை ஆசீர்வதித்த தங்களுடைய வாழ்வில் ஆவிக்குரிய போஷிப்புக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு இடமாக சபையிருந்த வழிகளையும் அவர்கள் இழந்து போகிறார்கள் என்பதை நான் கவனித்தேன். இந்த முக்கியமான சத்தியத்தை ஜோசப் ஸ்மித் போதித்தார். அவர் மரித்தடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தால் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய போசிலர்களின் தீர்க்கதரிசிகளின் சாட்சியே நமது மதத்தின் அடிப்படை கொள்கையாகும். பிற சகல காரியங்களும் நமது மதத்திற்கு சம்பந்தப்பட்ட இவைகளுக்கு பிற்சேர்க்கைகளே. கர்த்தரின் மீது நாம் நமது கவனத்தை வைக்கும்போது ஒப்பிடுவதற்கு அப்பால் ஒரு ஆசீர்வாதத்திற்கு நாம் வாக்களிக்கப்படுகிறோம். ஆகையால் கிறிஸ்துவில் திறநம்பிக்கையாய் பூரணமான நம்பிக்கையின் பிரகாசத்தோடும் தேவனிடத்திலும் எல்லா மனுஷரிடத்திலும் அன்போடும் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். அதனால் நீங்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை ருசித்து முடிவு பரியந்தம் நிலை நின்று முன்னேறி செல்வீர்களானால் இதோ நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என பிதா உரைக்கிறார். சில நேரங்களில் உண்மையுள்ள பிற்கால பரிசுத்தவான்களும் நேர்மையான விசாரிப்பவர்களும் அடிப்படை கொள்கைகளுக்கு பதிலாக பிற்சேர்க்கைகளில் கவனம் செலுத்துகிறார்கள். அது எளியதும் தெளிவானதுமான மறுசாபித சுவிசேஷ செய்தியிலிருந்து நாம் திசை திருப்ப இருக்க சாத்தான் நம்மை சோதிக்கிறான். அடிக்கடி திசை திருப்பப்பட்டுகிறவர்கள் திருவிருந்தில் பங்கேற்பதை விட்டுவிடுகிறார்கள். ஏனெனில் முக்கியத்துவம் குறைந்த பழக்கங்களிலும் அல்லது போதனைகளிலும் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள், ஆழ்ந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் அவர்கள் அனுபவித்த கேள்விகளிலும் சந்தேகங்களிலும் கவனம் செலுத்துகிறார்கள். கேள்விகளும் சந்தேகங்கள் வருவதும் அர்ப்பணிப்பான சீஷத்துவத்திற்கு எதிரானதல்ல. சபை கோட்பாடுகளை பற்றியும் வரலாறு அல்லது பழக்கங்களை பற்றி நேரத்திற்கு நேரம் சபை அங்கத்தினர்களுக்கு கேள்விகள் எழுவதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அத்தகைய கேள்விகளை கேட்கவும் சிரத்தையோடு அதிக புரிந்து கொள்ளுதலை நாடுவதற்கும் அங்கத்தினர்களுக்கு எப்போதுமே சுதந்திரம் இருக்கிறதென சமீபத்தில் பிரதான தலைமை மற்றும் பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தின் ஆலோசனை குழுவும் உணர்த்தினார்கள். ஜோசப் ஸ்மித்துக்கே கேள்விகள் எழுந்து அது மறுசாபத்தை ஆரம்பித்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆபிரஹாமை போல அவர் ஒரு தேடுபவராக இருந்தார். வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்விகளுக்கு பதிலை கண்டார். மிக பொருட்படுத்தப்படுகிற மிகவும் முக்கியமான கேள்விகள் பரலோகபிதாவின் திட்டத்தை பற்றியதும் இரட்சகரின் பாவநிவர்த்தியை பற்றியதுமா தான் நமது தேடுதல்கள். நாம் இரக்கமுள்ளவர்களாக, சாந்தமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, மன்னிப்பு, பொறுமை, அர்ப்பணிப்பான சீஷர்களாக மாற நம்மை நடத்த வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நினைவேற்றுங்கள் என பவுல் போதித்ததை போல நாம் வாஞ்சியுள்ளவர்களாக வேண்டும். மற்றவர்களின் பாரத்தை சுமத்தல் என்பதில் வியாதியஸ்தர்களையும் ஆரோக்கியம் இல்லாதவர்களையும் ஆவியில் எளிமையானவர்களையும் தேடுபவர்களையும் பிரச்சனையில் இருப்பவர்களையும் மற்றும் பிற அங்கத்தினர் சீஷர்களையும் ஒரு காலகட்டத்திற்கு ஊழியம் செய்ய கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற சபை தலைவர்களையும் சேர்த்து உதவுதல் ஆதரளிவித்தல் ஒவ்வொரையும் புரிந்து கொள்ளுதலும் இதில் அடங்கும். சகோதர சகோதரிகளே, படகில் தங்கியிருங்கள், பாதுகாப்பு ஆடைகளை பயன்படுத்துங்கள், இரண்டு கைகளாலும் பிடித்து கொள்ளுங்கள், திசை திருப்புதல்களை தவிர்த்து விடுங்கள். உங்களில் யாராவது படகில் இருந்து வெளியே விழுந்துவிட்டால் நாங்கள் உங்களை தேடுவோம், உங்களை கண்டுபிடிப்போம், உங்களுக்கு பணிவிடை செய்வோம். நமது பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரியாக நமக்கு வழிகாட்டுகிற சுக்கானில் இருக்கிற பழைய கப்பலான சியோனுக்குள் பாதுகாப்பாக உள்ளே இழுத்துக் கொள்வோம். இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.